தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. இந்த கட்டுரையின் ஆசிரியர் கீவா ஜெகந்நாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒருசான் வயிறு. அத்தியாயம் 5, இருவகை வியாபாரிகள். வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. இருவகை வியாபாரிகள். வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாமல் கொடு என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். கொடுப்பதை விளம்பரப்படுத்த வேண்டாம். கொடையை பெற்றவன் திருப்தி அடைந்தால் போதும் என்பது அவர் கருத்தாக இருக்கலாம். தமிழர்கள் கொடையிலே சிறந்தவர்கள். செத்துப்போவதைத்தான் துன்பத்துள் துன்பம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதை காட்டிலும் துன்பம் ஒன்று உண்டென்று தமிழர் நினைத்தார்கள். இன்னாததாகிய அந்த துன்பத்தை கொண்டு அளவிட்டால் செத்துப்போவது எவ்வளவோ மேலாக இனிதாக தோற்றும். தமிழர் வாழ்க்கை விதியை வரையறுக்கும் திருவள்ளுவர் இதை அழகாக சொல்லியிருக்கிறார். சாதலின் இன்னாததில்லை, இனிததூவும் ஈதல் ஏயாக்கடை. ஒருவர் கேட்டதை கொடுக்க முடியாவிட்டால் மரண துன்பம் இன்பமாக ஏற்றுக்கொள்வதற்கு உரியதென்று சொல்லுகிறார். ஈதல் அவ்வளவு சிறந்தது, இன்பமானது, ஈத்துவக்கும் இன்பம் என்று வள்ளுவர் அந்த இன்பத்தை சொல்கிறார். கொடுத்ததை வாங்கிக் கொள்பவனது இன்பம் இருக்கவே இருக்கிறது. அதை கொடுக்கும்போது ஈபவனுடைய உள்ளத்திலே இன்பம் சுரக்குமானால் அதுதான் உண்மையான ஈகை. பழங்காலத்து தமிழர் ஈகையை பற்றி கொண்டிருந்த கருத்துக்கள் அவர்களுடைய உள்ளத்தின் உயர்வை காட்டுகின்றன. ஆய் அண்டிரன் என்பவன் தமிழ்நாட்டில் ஒரு வள்ளல். அவனது புகழ் சங்க நூல்களில் அங்கங்கே காணப்படும். அவன் வரையாது ஈயும் ஈகையுடையவன். புலவர்களும் பாணர்களும் கூத்தர்களும் விரளியரும் அவனது ஈகையால் பயன்பெற்று கவிதை பொழிந்தும் பாட்டு பாடியும் ஆடல் நவின்றும் இன்புற்றனர். ஒருநாள் வேற்று நாட்டிலிருந்து சில பெரியோர்கள் ஆயை காண வேண்டி வந்தனர். மோசியார் என்ற புலவர் ஆய் என்ற அவ்வுபகாரியோடு பெரும்பாலும் இருப்பவர். அவனை பற்றி பல பாடல்களை பாடியவர். அவர் பாடிய சிறப்பை எண்ணி மோசி பாடிய ஆய் என்று வேறொரு புலவர் ஆயை குறிப்பிடுகிறார். வேற்று நாட்டு பெரியவர்கள் ஆயின் பெருமையை எல்லாம் கேள்வியுற்றவர்கள். நேரிலும் வந்து அவனுடைய பெருவன்மையைக் கண்டு மகிழ்ந்தார்கள். பின்பு மோசியாருடன் தனியே பேசிக் கொண்டிருந்த போது அந்த வள்ளலின் வன்மையை வியந்து பாராட்டினார்கள். இந்த வள்ளல் இவ்வுலகத்தை தன் புகழால் நிரப்பியதோடு விண்ணுலகத்தையும் நிரப்பிவிட்டான். இவன் செய்யும் அறச்செயல்கள் இவனுக்கு மிகச்சிறந்த நற்கதியை உண்டாக்கும் என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். அப்படியன்று என்று இடைமறித்தார் மோசியார். நீங்கள் சொல்லுவது மற்றவர்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். இந்த வள்ளலுடைய இயல்பு வேறுபட்டது. இவனுக்கு வியாபார நோக்கம் சிறிதும் இல்லை என்றார். அயல் நாட்டாருக்கு விஷயம் விளங்கவில்லை. வியாபார நோக்கம் இவனுக்கு உண்டென்று யார் சொன்னார்கள் என்று கேட்டார்கள். வியாபாரம் என்பது என்ன? ஒரு பொருளை கொடுத்து மற்றொன்றை வாங்கிக் கொள்வது தானே. மனிதர்கள் இந்த உலகத்து பண்டங்களை கொடுத்து இவ்வுலகத்து பொருளையே வாங்கிக் கொள்கிறார்கள். சில சமயங்களில் முதலில் பண்டங்களை கொடுத்து கணக்கு எழுதி கொள்கிறார்கள், பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையால் அப்படி வாணிகம் செய்கிறார்கள். ஆய் அந்த வகையினரை சார்ந்தவன் அல்லன். அவர்களுக்கு இன்னும் விளங்கவில்லை. ஆம், இம்மையர் செய்தது மறுமைக்கு ஆகும், பிறகு அதன் விலையை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணும் தர்ம வியாபாரி அறவிலை வாணிகன் என்று ஆயை நினைக்க கூடாது. அதிலே என்ன தவறு? அவன் விஷயத்தில் அது தவறுதான். அவன் கைவன்மை வாணிகமன்று, சான்றோர் பிறரும் சென்ற நெறி என்ற மரபு பற்றி அவ்வன்மை உண்டாகியிருக்கிறது. ஈகையை அவன் கடமை என்று கொண்டிருக்கிறான். மறுமையிலே பெரும் சுகத்தை விலையாக உடைய வியாபார பண்டம் என்று கருதவில்லை. மோசியார் இதை ஒரு பாட்டாகவே சொல்லியிருக்கிறார். இம்மை செய்தது மறுமைக்காம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன். பிறரும் சான்றோர் சென்ற நெறி என ஆங்கு பட்டென்றவன் கைவன்மையே. எவ்வளவு உயர்வான கருத்து! ஈகை ஈகைக்காகவே என்ற கொள்கை தமிழரின் சான்றாண்மையை எவ்வளவு சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. அறவிலை வாணிகன் என்ற அரிய தொடர் இந்த பாட்டின் உயிர்நிலையாக விளங்குகிறது. தர்ம வியாபாரிகளை உலகத்தில் ஆயிரக்கணக்காக பார்க்கிறோம். தர்மத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு வியாபாரம் நடத்தும் அவர்களை தமிழர்கள் விரும்ப மாட்டார்கள் பழங்காலத்தில். இது கிடக்கட்டும், ஈகையை பெற வருகிறார்களே அவர்களில் கூட வாணிகர்கள் இருக்கிறார்கள். வியாபார நோக்கத்தோடு தர்மம் செய்வதை தமிழர்கள் விரும்பாதது போலவே வியாபார நோக்கத்தோடு பரிசில் பெறுவதையும் விரும்புவதில்லை. தான் பிச்சையாக பெற்ற அரிசியையெல்லாம் கூட்டி விற்று வியாபாரம் செய்கிறார்களே, அந்த வியாபாரிகளை சொல்லவில்லை இங்கே. அதியமான் நெடுமானஞ்சி என்ற ஒரு சிற்றரசனிடம் பெருஞ்சித்தனார் என்ற புலவர் போனார். அதியமான் ஒரு வள்ளல், தமிழ்ச்சுவை தெரிந்தவன். புலவர் போன போது அவன் ஏதோ தவிர்க்க முடியாத காரியத்தில் ஈடுபட்டிருந்தான். புலவரை நேரிலே கண்டு பேசுவதற்கு நேரமில்லை. வந்த புலவரை அசட்டை செய்யக்கூடாதென்று எண்ணி அவருக்கு சம்மானமாக சில பொருள்களை ஓர் அதிகாரி மூலம் அனுப்பி வைத்தான். புலவருக்கு முன்பு அவ்வதிகாரி அவற்றை கொணர்ந்து வைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். புலவருக்கு கடும் ஜினம் மூண்டது. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டு அனுப்புவது போல இவற்றை அனுப்பி போய்விட்டு வரும்படி சொல்லுகிறான் போலிருக்கிறது என்று எண்ணி உள்ளம் கொதித்தார். நமக்கு வேண்டியது இந்த பரிசில் என்று எப்படித்தான் இவன் நிச்சயம் பண்ணினானோ? பணத்துக்காக வருவதும் வந்த வரையில் லாபமென்று பெற்றுக்கொண்டு போவதும் வியாபார இயல்பு அல்லவா? நாம் என்ன வியாபார நோக்கத்தோடையா இங்கு வந்தோம் என்று யோசனையில் ஆழ்ந்தார். மன்னர் இவற்றை ஏற்றுக்கொள்ள சொன்னார் என்று அதிகாரி ஞாபகப்படுத்தினார். பெருஞ்சித்திரனார் பெருமூச்சு விட்டார். ஒரு கணைப்பு கணைத்து கொண்டார். பேசத் தொடங்கினார். எவ்வளவோ குன்றுகளையும் மலைகளையும் கடந்து வந்திருக்கிறேன். அதியமானை பார்த்து பரிசில் வாங்கிக் கொண்டு போகலாம் என்றுதான் வந்தேன். வந்து இங்கே நிற்கிறேன். ஆ, உங்கள் மன்னனுக்குத்தான் என்ன அன்பு, என் பால் விருப்பங்கொண்டு இதை பெற்றுக்கொண்டு அப்படியே போய் வருக என்று சொல்லி அனுப்பியிருக்கிறானே. என் இயல்பை அவன் எப்படி அறிந்து கொண்டானோ? சரி, அவனிடம் இதை போய் தெரிவிப்பீராக. அவன் என்னை பாராமல் அனுப்பி வைத்த இந்த பொருளை பெற்றுக்கொண்டு போவதற்கு நான் வியாபாரி அல்ல, வாணிக பரிசிலன் அல்லேன். உபச்சாரம் செய்து அன்போடு பேசி தகுதி தெரிந்து பரிசு வழங்கினால் அது தினை அளவானாலும் இனிது. இதை உங்கள் மன்னன் தெரிந்து கொள்ளட்டும். புலவர் உள்ளத்திலிருந்து வீரம் வார்த்தைகளாகச் சொரிந்தது. குன்றும் மலையும் பலபின் ஒழிய மந்தனன் பரிசில் காண்டனன் செலர்க்கென நின்ற வெண்ணியந்தருளி ஈது கொண்டு ஈங்கனஞ்செல்கதான் என என்னை யாங்கறிந்தனோ? தாங்கரும் காவலன் காணாதீத்த இப்பொருட்கு யானோர் வாணிக பரிசிலன் அல்லேன். பேணி திணையனை தாயினும் இனிதவர் துணை அளவறிந்து நல்கினர் விடினே என்ற புறநானூற்று பாடல் இந்த செய்தியை தெரிவிக்கிறது. வாணிக பரிசிலன் என்ற தொடர் இதன் உயிர்நிலை. அறவிலை வாணிகன் என்ற தொடரைப் போலவே இதுவும் தமிழரின் உள்ள துயர்வை எடுத்துக்காட்டுகிறது. அறம் செய்வோரும் பரிசிலரும் ஈதலையும் பரிசில் பெறுதலையும் வெறும் வியாபாரம் ஆக்கக்கூடாதென்று பழந்தமிழர் எண்ணினர். அவர்கள் கொள்கையின்படி பார்த்தால் இரு வகையினரிலும் வாணிகரே இக்காலத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தெரிய வருகிறது. ஒருசான் வயிறு, அத்தியாயம் எண் 5, இருவகை வியாபாரிகள் நிறைவு பெற்றது.